அதிகாரத்திற்குரிய விவாக. இது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு பாகம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம உபஜீவியம்னா என்னது, உபஜீவின்னா என்னது, இந்த ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னது சாதாரணமான சம்ஸ்கிருத பதங்கள். தமிழில் அதுக்கு அர்த்தம் சொன்னால் நமக்கு புரியும், ஆனால் இது தமிழில் இந்த பதங்களை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை, அதனால் நமக்கு தெரியல. சம்பிரதாயத்தில் நிறைய பதங்கள், சம்ஸ்கிருத பதங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம், ஆனால் இந்த உபஜீவியம் உபஜீவிங்கிற பதங்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை இப்போ. அதனால் நம்ம அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியலை. அதை முதல்ல பார்ப்போம். இப்போ நனு உக்தநியாயி பிரத்யக்ஷஸ்ய ஜாத்யா பிராபல்யாபாவேபி உபஜீவியத்வேன பிராபல்யம் அப்படின்னு முதல் வாக்கியம். உக்தநியாயின்னு கீழ்ச்சொன்ன நியாயங்கள்னால், கீழே எந்தென்ன நியாயங்கள்னால இந்த பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை என்று சொன்னோம். முதல்ல ஜாத்யா பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம்னு சொன்னால் அது இல்லைன்னு சொல்லிவிட்டோம். ஜாத்யா எதுக்கு பிராபல்யம், அதனுடைய சுவாவத்தினாலேயே எதுக்கு பிராபல்யம்னா ஆகமத்துக்கு தான் பிராபல்யம். அதனால ஜாத்யா பிராபல்யம் பிரத்யக்ஷத்துக்கு இல்லைன்னு முதல்ல சொன்னோம். ரெண்டாவது உபக்கிரமகதத்துவம், உபக்கிரமத்தில் இருக்கிறதுனால பிரத்யக்ஷம் பிரபலம்னு அவன் சொன்னான். ஏன்னா முதல் முதல்ல பிறந்ததுமே பிரத்யக்ஷத்தில் தான் பிறந்தான், அப்புறம் தானே ஆகமங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னான். அதுவும் இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு சீக்கிரமந்திர காமித்வார், பிரத்யக்ஷம் சீக்கிரமாக தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறது. ஸ்ருதியானது ஆகாங்க்ஷா யோக்கியதா இவைகள்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் சொல்றது, ஆகையால் பிரத்யக்ஷம்தான் பிரபலம்னு அப்படி சொன்னால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு விசேஷ விஷயத்துவ நியாயம், அது சாமான்யமாக இருக்கு, சாமான்யமாக எல்லாத்தையும் சொல்றது, விசேஷமாக குறித்து இதுதான் அப்படின்னு சொல்றது, ஆகையால் விசேஷ விஷயத்தினால விஷயத்துவ நியாயத்தினால பிரத்யக்ஷம் பிரபலம்னு சொன்னால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். நாலாவது நியாயம். அதற்கு பிறகு சாவகாச நிரவகாச நியாயங்கள் அப்படின்னு சொன்னால் பிரத்யக்ஷம் நிரவகாசமே போயிடும், ஆகையால் அது பிரபலமாயிடுமே அப்படின்னு கேட்டான். அதுவும் இல்லை, பிரத்யக்ஷத்துக்கு வியாபாரிக பிராமணியம் கொடுத்துருக்கோம், ஆகையால் அது நிரவகாசமாகலை, ஆகையால் ஸ்ருதி தான் பிரபலம், அனுமானம் தான் பிரபலம்னு சொன்னோம். பிறகு பகு விஷய பாக ரூபம், பகு விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம். அதனாலையும் பிரத்யட்சம் பிரபலம் இல்லைன்னு ஒரு ஆறு காரணங்களை சொல்லி கீழடிச்சிருக்கோம். அதான் உக்த நியாயி அப்படின்னு சொன்னா கீழ் சொன்ன நியாயங்கள்னால் அர்த்தம். ஜாத்தியா பிராபல்யம், உபக்கிரமகதத்துவேன பிராபல்யம், சீக்கிரமந்தர காதித்தேன பிராபல்யம், சாமானிய விஷய விசேஷ விஷயத்துவ பிராபல்யம், சாவகாச நிரவகாசேன பிராபல்யம், கடைசியில பகுபாத அந்நியாயம். இப்படி ஆறு நியாயங்கள்னால பிரத்யக்ஷத்துக்கு தான் பிரபலம் என்று சொல்ல, அந்த ஆறு நியாயங்கள்னாலையும் பிரத்யக்ஷம் பிரபலம் இல்லை, சாஸ்திரம் தான் பிரபலமாச்சு அப்படின்னு நம்ம கீழே சொல்லியிருக்கோம். அதை சொல்லுண்டு உக்த நியாயி பிரத்யக்ஷஸ்ய ஜாத்யா பிராபல்யாபாவேபி, கீழ் சொன்ன நியாயங்கள்னால பிரத்யக்ஷம் பிரபலம்னு வேண்டாம் சுவாமி, அது ஒத்துக்கிறேன். ஏதோ நீங்கள் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், ஆனால் இந்த நியாயத்தினால் உங்களால் தடுக்க முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடியதான நியாயம் எப்படி இருக்கு, இது நிச்சயமாக நீங்கள் ஒத்துண்டத்தான் ஆகணும். ஏன்னா உபஜீவியத்துவேன பிராபல்யம் அப்படின்னு அடுத்தது. உபஜீவியம்னு என்ன, நம்ம வாழ்க்கையில் முதல்ல இது என்ன உபயோகப்படுத்துறதான்னு பார்ப்போம். இப்போ நாம் எதை பிடிச்சுண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு விரோதம் பண்ணப்படாது. இது சாதாரணமாக நம்ம சொல்லிருக்கோம், மாத்ருதே ஓபவா பிதிருதே ஓபவா அப்படின்லாம் வேதம் சொல்லுது. அந்த அம்மா அப்பாவே தெய்வமாக கவனிக்கணும்னு சொல்றது எதற்காக, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை பிறந்தப்ப அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஆகாரம் எந்த சமயத்தில் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எது ஆகாரம், அது எப்படி சம்பாதித்துக் கொள்றது, இவைகள்லாமே ஒன்றும் தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை காப்பாற்றினது யாரு, அந்த அம்மா தான். எப்போ உங்களுக்கு பசின்னு தெரியாது, பசிச்சா என்ன பண்ணணும்னு தெரியாத நிலையில நீங்கள் இருந்துருச்சு இந்த குழந்தையில. அப்போ அந்தந்த வேலைக்கு உங்களுக்கு பசியை எப்போ பசிக்கிறதோ என்னமோ பார்த்து அதுக்கு தகுந்த போல் ஆகாரத்தை கொடுத்து, சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஏதாவது உடம்பு சரியா இல்லைன்னா அந்த சமயத்தில் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதெல்லாம் பார்த்து உங்களை நன்னா வளர்த்து ஒரு 15-20 வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு தங்களையே கவனித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் யாரை உபஜீவிச்சுட்டு இருந்து யாரை குடிச்சுண்டு நீங்கள் எதை இந்த நிலைக்கு நீங்கள் இன்னைக்கு வரணுமேனால் இதற்கு காரணமாக யார் இருந்தது? அந்த அம்மா தானே இருந்தா. ஆகையால் அந்த அம்மாவுக்கு நீங்கள் விரோதமாக இருக்கக்கூடாது. இந்த உபஜீவிய விரோதம்ங்கிறது சாதாரணமாக லோகத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியதான எக்ஸாம்பிள். ஏன்னா இப்படி சொன்னா தான் மேலே இருக்கிறதெல்லாம் புரியும். எப்பவுமே உபஜீவியம்னா யாரால் நமக்கு முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு உபஜீவியம்னு பேர். சரி, யார் முன்னுக்கு வந்தானோ அவன் உபஜீவி. இது ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. உபஜீவியம்னா என்ன, உபஜீவின்னா என்னன்னு தெரியாது. உபஜீவியம் அப்படின்னு நான் சொன்னேனேயானால் நான் முன்னுக்கு வர்றதுக்கு எது காரணமாக இருந்ததோ அது. அப்படிப்பட்டதானுக்கு விரோதமாக நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே வாழ்க்கையில் எதனால் நாம் முன்னுக்கு வந்தோமோ அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. இது தர்மசாஸ்திரம்னு சொல்கிறது நமக்கு டே டு டே லைஃப்லேயே தெரியுது. இப்போ என்ன சொல்கிறான், நீங்கள் இன்றைக்கி வேதம் பேசுகிறீங்க சார், அத்வைதம் பேசுகிறேன், ஏகமேவ அத்விதீயம்னு பேசுகிறேன், ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னேன். அத்வைதம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கு. துவைத்தியம் சொல்லலாம், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கு, சுலபமாக தான் இருக்கு. ஆனால் அனுஷ்டானம் அசம்பவம்னு தோன்றது. அத்வைத்தம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கு. சரி, உலகமெல்லாம் இருக்கிறது ஒன்று தான், எல்லாம் சமானம் தான், ஜாதி இல்லை, மதம் இல்லை, பணக்காரன் ஏழை இல்லை, ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏக்கம் தத்துவம்னு சொன்னால் கேட்கறதுக்கோ இனிமையாக இருக்கு, ஆனால் அதை அனுஷ்டானம் பண்ண முடியுமா உங்களால்? முடியலையே. இப்போ இந்த அத்வைதமானது உங்களுக்கு எப்போ சார் வந்தது? சாஸ்திரங்கள்லாம் வாசித்த பிறகு தானே வந்தது. ஆனால் இந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ. நீங்கள் முதல்ல பிறந்த கண்ணுக்காக வேலை செய்கிறதோ இல்லையா? அப்போ இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு திறமை வேணுமோ இல்லையா? அப்போ காது வேண்டியிருக்கு, ஒரு ஆச்சாரியன் வேண்டியிருக்கு, சாஸ்திரம் வேண்டியிருக்கு, இவைகள்னால் ஒரு பிரத்யக்ஷங்கிற ஒரு பிரமாணம் வேண்டியிருக்கு, இந்த சிராவண பிரத்யட்சம் காதால் கேட்கக்கூடியதான பிரத்யட்சம் இவைகள்லாம் வந்த பிறகுத்தானே உங்கள் சாஸ்திரம் வந்தது. இப்போ இந்த சாஸ்திரம் நேகநாஸ்தி கிஞ்சனா என்றோ ஏகமேவ அத்வைதீயம் என்றோ தாங்கள் ஒரு சாஸ்திரம் சொல்லணுமே ஆனால் இதனால் அத்வைதம் உங்களுக்கு புரியணுமே ஆனால் இதற்கு முன்னால் உங்களுக்கு பிரத்யட்சம் தெரிஞ்சிருக்கணும். பிரத்யட்சத்தை பேசிஸாக வச்சுண்டு பிரத்யட்சத்தை நாடி பிரத்யட்சம் வழியாக நிறைய விஷயங்களை கிரகித்து அதற்கு பிறகு சப்தங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுண்டு அதற்கு பிறகு நீங்கள் ஏகாமயவாத்வதீயம்ங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பிரம்ம சத்தியம்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று தாங்கள் எதை சொல்கிறீர்களோ இதற்கு முன்னால் இந்த அறிவு உங்களுக்கு வரணுமையானால் இதற்கு முன்னால் தாங்கள் பிரத்யட்சத்தை நாடி இருக்கணும். இந்த அறிவு வரத்துக்கே உங்களுக்கு சிராவண பிரத்யட்சம் வேண்டியிருக்கு, சாட்சுஷ பிரத்யட்சமும் வேண்டியிருக்கு. ஏன்னா குரு எதுக்கு இருந்தால் பார்த்துன்னா இருக்கணும், அப்புறம் அவருக்கு நமஸ்காரப்படி அப்புறம் தான் சேவிச்சுக்கணும். இப்போ இத்தனை பதார்த்தங்களுக்கு உங்களுக்கு வரணுமையானால் பிரத்யட்சத்தை எதிர்பார்த்து பிரத்யட்சம் எனக்கூடியதான மாடிப்படிகிட்ட ஏறி அதற்கு பிறகுத்தானே நீங்கள் அத்வைதம்ங்கிறது தெரிஞ்சுன்ற. நீங்கள் எதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடோ அதுக்கு விரோதமாக பண்ணலாமா? ஸோ உங்கள் சாஸ்திரமானது ஏகமேவ அத்விதீயம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரபஞ்சம் பொய்னு சொல்கிறதுங்கிற இந்த பிரபஞ்சம் பொய்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த சாஸ்திரம் உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடியதான ஆசாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொன்னால் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்கள் நீங்கள் வரவழைச்சிருக்கணும். இவைகள்லாம் பிரத்யட்சத்தினால தான் வந்தது. பிரத்யட்சத்தினால வாழ்க்கையில் இந்நேரம் முன்னுக்கு வந்து திரும்பியும் அந்த பிரத்யட்சமே தப்புன்னு சொல்லிடுது, என்ன நியாயம் சொல்லுங்க பாருங்க. ஆகையால் வாழ்க்கையில் உபஜீவிய விரோதம் பண்ணப்படாது. எதனால் தாங்கள் முன்னுக்கு வந்தீங்களோ அதை உதறி தள்ளப்படாது. ஆகையால் பிரத்யட்சம் பிரபலம்னு ஒத்துங்க சார். சாஸ்திரம் இருக்கட்டும், நான் சாஸ்திரத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. இந்த சாஸ்திரம் வர்றதுன்னு இதுக்கு முன்னால் இந்த சாஸ்திரமே எதனால் வந்ததோ அதுக்கு தள்ளிப்படலாமா? நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம். மாடி படிக்கட்டு மேலே ஏறினேள் ஏறின பிறகு படிக்கட்டை உடச்சிப்படலாமோ? நியாயமாக சொல்லி. ஆகையால் உபஜீவிய விரோதம் வாழ்க்கையில் வரப்படாது. உபஜீவிய விரோதம்னு பிரத்யட்சத்தை உபஜீவிச்சுட்டு தான் சாஸ்திரம் வந்திருக்கு. ஆகையால் பிரத்யட்சத்துக்கு விரோதமாக சாஸ்திரம் பேசப்படாது. இந்த சாஸ்திரமானது பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்லப்படாது. ஆகையால் பிரத்யட்சம் தான் ரைட். இது ஒரு பெரிய ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எல்லோரும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லா பிராணிகளும் ஒத்துருக்கு. ஆகையால் இதுக்கு விரோதமா நம்ம சொல்றது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் உபஜீவிய விரோதம் வரப்படாததுனால உபஜீவியத்தினால பிரத்யட்ச பிரபலம் அப்படின்ட்டா. இந்த உபஜீவியங்கிற கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுகின்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண போறோம். இப்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கஷ்டமான பாகம் இருக்கு. அதுக்காக சொல்றேன், உத்தநியாயி பிரத்யட்சத்தை ஜாத்தியா பிராபல்யாபாவேபி அப்படின்னு கீழே நீங்க சொன்னது ஒத்துருக்கேன். கீழே சொன்ன ஆறு நியாயங்கள்னாலையும் பிரத்யட்சம் பிரமாக இல்லாம போகட்டும், ஆனாலும் உபஜீவிய நியாயத்தினால உபஜீவியத்வேன பிராபல்யம் பிரத்யட்சத்த பிரத்யட்சம் உபஜீவியத்தினால பிராபல்யம்னு ஒத்துண்டுத்தான் ஆகணும் நீங்க. ஏன் உபஜீவியத்வஞ்ச அனுமான ஆகம அபேட்சித அசேஷார்த்த கிராகத்தையா. உபஜீவியத்துவம் எப்படி வந்தது சின்னர் நீங்க ஒரு அனுமானம் சொல்லின்றீர்கள். ஏன்னா விமதம் மித்யா திருத்தியத்வார் சுத்தி ரூபியவர் அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றீர்கள். சாஸ்திரமும் சொல்றது நேகநான அஸ்திகிஞ்சனா ஏகமேவா தித்தியம் இவையெல்லாம் நீங்க சொல்றதுங்கிற நன்னாதான் இருக்கு. இந்த அனுமானமோ ஆகமமோ இந்த ரெண்டும் இருக்கே, இந்த அனுமான ஆகமங்கள் எதை எதிர்பார்க்கிறதோ எதனால் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கோ அது என்ன பண்றது, தன்னுடைய இடத்துல ஒவ்வொரு அம்சத்திலையும் அதை ஆசிரிச்சிருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கறது. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவத்துன்னு சொல்லுவோம். இப்ப விமத்தம்னா என்னது, வியாபாரிக பிரபஞ்சம் மறந்துவிடாது. விமதம்ங்கிற பதத்துக்கு வியாபாரிக பிரபஞ்சம்னு அர்த்தம். ஏன்னா முன்னாலேயே நம்ம என்ன சொன்னா பிரம்ம பிரமாணத்திற்கு அபாத்தியத்வேது சித்வேன பிரதீத்யதம் திபின்னம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னா பிரம்மத்தையும் அசத்தையும் விட்டுவிட்டோம், அசத்தான சசவசானங்களையும் விட்டோம், பிரம்மத்தையும் விட்டோம், மிச்சம் இருக்கிறது. மிச்சம் இருக்கிறது வியாபாரிக பிரபஞ்சம் பிராதிபாசிக பிரபஞ்சம். அதுல பிராதிபாசிக பிரபஞ்சத்தை திருஷ்டாந்தத்துல தள்ளிவிட்டோம் சுத்தி ரூபியம்னு. ஆகையால் ஆக்சுவலா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது எது, இந்த வியாபாரிகமான உலகம் அதான் விமதம்ங்கிற பதத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். விமதம் விமதம்னு சொன்ன இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த உலகம். இந்த உலகத்தை உலகம் பொய், ஏன் அறியப்படுகின்ற காரணத்தினால் கண்ண காது மூக்கனாக முதலில் புலன்களை அறிகிறீர்கள், அதனால அது பொய். எது அறியப்படுகிறதோ அது பொய் சொல்லு. எப்படி சுத்தி ரூபியம் போல் இதுல இந்த பிரபஞ்சம்ங்கிறது கண்ணு தெரியலன்னா பிரத்யட்சம் இல்லைன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் தெரியுமோ? நீங்க அனுமானம் சொல்லு, நன்னாத்தான் இருக்கு. இந்த அனுமானம் நீங்க இன்னைக்கு சொல்லணுமே ஆனால் பிரத்யட்சமாக கண்ணுக்கு பிரபஞ்சம் தெரியணுமா வேண்டாமா? அந்த பிரத்யட்சம் என்ன சொல்றது, உலகம் உண்மை அப்படிங்கிறது. எப்படி எது கடத்தன் படத்தன் அப்படிதான் சொல்றது. நீங்க எதை பார்த்தாலும் புஸ்தகம்னு சொன்னா புஸ்தகம் இருக்கிறதாகத்தான் பாக்குறேன், பொய்யாக புஸ்தகத்தை நீங்க பாக்குறேன் பாக்குறதான் தான் அனுமானமே நான் சொல்ல வேண்டாம். நீங்க புஸ்தகத்தை எப்படி பாக்குறேன், புஸ்தகம் இருக்குன்னு பாக்குறேன். அப்ப எந்த அனுமானம் தாங்கள் சொல்றீங்களோ அந்த அனுமானத்துல முதல் பதமான விமதம் பட்சம் என்கிறது அது பிரத்யட்சத்தை எதிர்பார்த்து வந்திருக்கு. முதல்ல பிரத்யட்சம் அந்த விமதம்ங்கிற அம்சத்தை சத்துன்னு காட்டுறது. ரெண்டாவது மித்யா அப்படின்னு சொல்லிருக்கு. மித்யான்னா என்ன, ஞான நிவர்த்தியம் இல்லை, தான் தோணுகின்ற இடத்துல அது இல்லை, இல்லை தான் இல்லாத இடத்துல அது தோணுகிறது. எந்த எதாவது வச்சுக்கணும், சத்தத்து லட்சணம் பிரதிபண்ணோபாதவ கைகாலங்கள பிரதியோகித்வம் ஞான நிவர்த்தியத்துவம் சுவாத்தியந்தாபாதைய பிரதீயமானத்துவம் சத்விவிக்தத்துவம் அஞ்சு சொல்லியிருக்கேன். என்ன இப்படி நீங்க ஒவ்வொரு தரம் பார்த்துருக்கணும், மித்யான் வந்ததுமே இந்த அஞ்சு தரம் ஒரு தரம் மனசுல வச்சுக்கணும், அப்பதான் அந்த ஞானம் வரும். மித்யாங்கிற பதம் வந்ததுமே இந்த அஞ்சுல எது அப்படின்னு வரணும். இப்ப இப்படிப்பட்டதான அஞ்சும் நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்ச, பிரத்யட்சத்தினால தானே, தான் இல்லாத இடத்துல தோன்றது கிழிஞ்சல் கிழிஞ்சல் பார்த்தா வெள்ளி இல்லாத இடத்துல வெள்ளி தோன்றது, இது பிரத்யட்சத்தினாலே பார்த்துட்டு இருக்க. நீங்க அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல வந்து அது இல்லையான்னு சொல்ல போறோம். ஸோ இந்த மித்யாத்வமும் பிரத்யட்சத்தினால்தான் ஞாபகப்படுத்துறது. அதே போல விமதம் மித்யா திருஷ்யத்வார் அறியப்படுகின்றது. எந்த விஷயமாக நம்ம அறியறதுன்னு பிரத்யட்சமாக தெரியணும், புத்தகம் பார்க்கணும், அது பார்க்க முடியும். அது சுத்தி ரூபியம் போல் சுத்தி ரூபியம் என்னைக்கோ ஒரு நாள் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த நான் இதுல இருக்கக்கூடியதான வாக்கியத்துல எல்லாமே விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்தி ரூபியம் எல்லாமே பிரத்யட்சத்தை ஆசிரிச்சு தான் வந்திருக்க. உங்களுக்கு வாழ்க்கையில பிரத்யட்சம் இல்லாத போனால் இந்த தூரம் அனுமானத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அசேஷார்த்த கிராகிக்கத்தையா, அதே மாதிரி நேகனான அஸ்தி கிஞ்சனா அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. இந்த ஸ்ருதி நா இஹ நானா அஸ்தி கிஞ்சனா இத்தனை பதங்கள் இருக்கு. இந்த பதத்துல ஒவ்வொரு பதமும் நீங்க காதால கேட்டீடா இல்லையா? காதால கேட்ட பிறகுதானே உங்களுக்கு வந்தது. அந்த காதால கேட்கறதுக்கு சிராவண பிரத்யேகம் செவடனா இருந்தா நானா அதுக்கு வருமா? இந்த காதால கேட்கறது அதோட மட்டும் இல்ல, உங்க ஆச்சாரியன் இதை சொல்லி கொடுத்துருக்க, ஆச்சாரியன் கண்ணால பார்த்திருக்கேள், உபசதனம் பண்ணிருக்கேள், அவர் சொன்னது காதால கேட்டிருக்கேள், இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு பிரத்யட்சம் உபயோகப்பட்டதா இல்லையா? ஸோ நீங்க என்ன ஒரு வாக்கியத்தை சாஸ்திர வாக்கியத்தை எடுத்துக்கிறீளோ அல்லது விமசமித்யா திருஷ்யத்வாதி எனக்கூடியதான ஒரு அனுமானத்தை எடுத்துக்கிறீளோ, அந்த அனுமானத்தில் இருக்கக்கூட ஒவ்வொரு பகுதியும் அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதமும் பிரத்யட்சம் இல்லாதவனால் உங்களால வாழ்க்கையில வந்திருக்காது. அப்படிப்பட்டதான பிரத்யட்சத்தை இது பாதிக்காது. தான் எதனால மேலுக்கு வந்தானோ அவளை அது பாதிக்காது. அதான் சொல்றது உபஜீவியத்வஞ்ச அனுமான ஆகம அபேட்சித விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்தி ரூபியவத் எனக்கூடியதான அனுமானமோ அல்லது ஆகமம் மேகநானாஸ்திகின்றன ஏகமேவா திருத்தியம் இப்படி மித்யாத்வத்தை சொல்லக்கூடியதான பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா சொல்லும். அதுவும் ஒரு ஸ்ருதி தான். 108 உபநிஷத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு இருக்கு. ஜீவ பிரம்ம என்ன அது வரைக்கும் தான் இருக்கு. ஸ்லோகார்த்தேன பிரவட்சாமைங்கிறது இல்லை, அது ஞாபகம். அது ஆச்சாரியால் வேற எங்க சொல்லியிருக்க. அதனால இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ மித்திய இவனாபர ஜீவோ பிரம்ம இவனாபரகாங்கிற பகுதி 108 உபநிஷத்துல ஒரு உபநிஷத்துல இருக்கு. ஆகையால் இதுவும் ஸ்ருதி தான். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ருதியில பதம் பதமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பதத்துக்கும் பிரத்யட்சத்தினுடைய அபேட்சை இருக்கு. ஸோ பிரத்யட்சத்தினால வாழ்க்கையில முன்னுக்கு வந்ததான இந்த ஸ்ருதியோ அனுமானமோ அந்த பிரத்யட்சத்தை பாதிக்கப்படாது. ஸோ பிரத்யட்சம் பிரபலம்னு ஒத்துண்டாகணும் அப்படிங்கிறது. உபஜீவியத்வஞ்ச அனுமான ஆகம அபேட்சித அசேஷார்த்த கிராகத்தைய சாச்சா அந்த அசேஷார்த்த கிராகத்தாச்சா தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது என்பதோ கொச்சித் சாட்சாத் கொச்சித் பரம்பரையா சில சமயத்தில் சாட்சாத்தாக இருக்கும் சில சமயத்தில் பரம்பரையாக இருக்கும். இப்படி இருக்கு. இது பாருங்க இப்ப இருக்கிற இடத்துல இதோட முழுமையாக இந்த விமதம் மித்யா திருஷ்யத்வாத அனுமானமோ இல்ல உங்க சாஸ்திரமோ பிரத்யட்சம் இல்லாத போனால் இதுல ஒரு துளியும் உங்களால வந்திருக்க முடியாது. முழுமையாக பிரத்யட்சத்தை அபேட்சித்துத்தான் வருது. ஆனா லோகத்துல எப்படி இருக்குன்னா நாம் ஒரு ஏகதேசம் ஒத்தரால முன்னுக்கு வந்தோமே ஆனால் அவளை வரையறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல்ல எல்கேஜி டீச்சர் இருக்கா, அந்த மாதிரி நமக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா இல்லை, அதுக்கப்புறம் ஒன்னாம் கிளாஸில் 1, 2, 3 சொல்லி கொடுத்தார். இவன் கடைசியில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் பிஹெச்டி வாசி எல்லாமும் ஆச்சு. அதுக்கு சட்டத்து போகிறதுக்கு அந்தம்மா வந்திருக்கேன், வந்தம்மா வாங்கம்மா நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால எவ்வளோ தூரம் ஒன்றுக்கு வந்திருக்கேங்கிறான். அந்தம்மா 1, 2, 3 தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்னாம் கிளாஸில். ஆனாலும் இன்னைக்கும் மரியாதை செலுத்துகிறான். ஏன் இவர் அதுக்கப்புறம் நம்பர் தேர்வுல டாக்டரேட் எல்லாம் பண்ணியிருக்காரு, அது இருக்கட்டும். இருந்தாலும் அன்னைக்கு அந்தமா சொல்லி கொடுத்ததுனால தானே நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு மரியாதைப்பட்டாலும் லோகத்துல பார்த்துருக்கோமோ இல்லையோ, அதுக்கு விரோதமா நம்ம நடந்துக்கிறோமா இல்லையோன்னா. அதே விதமாகத்தான் எப்பொழுது ஒரு ஏகதேசம் நாம அவளிடத்திலிருந்து அறிந்து கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு விரோதமாக நாம நடந்துக்கிறது இல்லையோ அப்படி லோகத்துல இருக்கமே ஆனால் முழுமையாக விமதம் மித்யாதிருஷ்யத்வா சித்தி ரூபியவதுங்கிற அனுமானம் முழுமையாக ஒவ்வொரு பகுதியும் மேகநானாஸ்திகிஞ்சனா ஏகமயாதிரியம் எனக்கூடியதான ஸ்ருதியும் தான் வரத்துக்கு முழுமையாக அந்த பிரத்யட்சத்தை நாடி இருக்குமேயானால் அந்த ஸ்ருதியோ அனுமானமோ அந்த பிரத்யட்சத்துக்கு விரோதமாக தன் காரியத்தை செய்யப்படாது. ஆகையால் பிரத்யட்சத்தை நம்ப வேண்டியது, பிரத்யட்சத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது, பிரத்யட்சம் சொன்ன மாதிரி நடந்துக்க வேண்டியது, அதுக்கு விரோதமாக பேசப்படாது. ஆகையால் பிரத்யட்சம்தான் ஜெயிச்சது சார் அப்படின்னு. என்னப்பா அது ஏகதேசமா இருந்தாலும் வசத்தின்னு சொல்லல, அது எங்க அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குற. திருஷ்டஞ்ச அபேட்சித ஏகதேச கிராகிணாமபி உபஜீவியத்துவம் தான் அபேட்சிதமான அம்சத்தில் ஒரு பகுதியை ஆசிரியித்து தான் முன்னுக்கு வந்திருந்த போதிலும் அப்பொழுது அந்த எதனை எதை ஆசிரியத்து முன்னுக்கு வந்ததோ அது உயர்ந்தது என்று நாம லோகத்துல ஒத்துக்கொண்டிருக்கோம். அதான் திருஷ்டந்த அபேட்சித ஏகதேச கிராகிணாமபி உபஜீவியத்வம் தத்விருத்த கிரகணே அதுக்கு விரோதமாக பின்னால வந்தது இருக்குமையானால் தேனா அதனால பாதஸ்தா, அதோட அதனால இது பாதிக்கப்படுகிறது இப்படி இருக்கு. அப்ப பிரத்யக்ஷம் முதல்ல சொல்லியிருக்க, அதனால அனுமானம் வந்திருக்குமேயானால் அந்த பிரத்யக்ஷம் அனுமானத்தை பாதிக்குமே ஒழிய அனுமானத்தினால பிரத்யக்ஷம் பாதிக்கப்படாது. இது ஜெனரல் ரூல் இருக்கு. ஆகையால் நீங்க எப்படி மித்யாஸ்வத்வ அனுமானத்தை சொல்வீர் அப்படிங்கிற அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரும். யதா கட விபுத்வ அனுமானே பட்சகிராகினா அக்ஷ்ணா நரசுஜித்வ அனுமானே சாத்தியகிராகேன ஆகமேன மனோவைபவ அனுமானே ஞான அசமவாய ஆதாரத்வ ரூப கேதுகிராகேன அனுமானேன கிமுவத்தவியம் அபேட்சித அசேஷகிராகினா ஸ்வவிருத்த கிராகத்திய பாதா. அத்வைசித்தி வாக்கியம் வந்தது ரொம்ப அந்த ஒரு எழுத்து போனாலும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, அவ்வளவு கிறிஸ்தா
எழுதியிருக்கேன்
போட்டது சொல்றேன். ஏன்னா அப்படி இது பூரணம் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கிறிஸ்தா ரொம்ப லகுவா அர்த்த புஷ்டியா எழுதியிருக்காரு. இதை விட பிரம்மானந்திய வாசனை இன்னும் மோசமா இருக்கும். அது மாதிரி நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கிறது. இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் நீ சொல்ல, கட விபுத்வ அருமானே பட்சகிராகினா அக்ஷ்ணா. ஒத்தன் சும்மா இருக்காமல் இந்த நியாயசாஸ்திரம் வாசிட்டு அவன் என்ன பண்ண ஒரு அனுமானம் பண்ணான், கட்டகா வியாபகா தத்வா ககனவத் அப்படி. கட்டமானது வியாபகமானது எங்கும் உள்ளது பரிச்சின்னம் இல்லாது ஏன் சத்தான பொருளோ இல்லையோ ஆகாசம் போல ஏன் இப்படி எல்லாம் அனுமானம் பண்றேன், அனுமானம் எனக்கு பண்ண தெரியும் பண்றேன் அவ்வளவு, இதனால என்ன லாபம்னு கேட்கக்கூடாது. கட்டகா வியாபகா தத்வா ககனவத் அப்படின்றான். இப்ப இந்த அனுமானம் ஒருத்தருக்கு புரிய வைக்கிறமையானால் முதல்ல என்ன பண்ணனும், கட்டகாங்கிறது பட்சமப்பா, அதுக்கப்புறம் வியாபகா வியாபகத்துவம் சாத்தியம், அதுக்கப்புறம் சத்துவம்ங்கிறது ஹேது, ஆகாசங்கிறது திருஷ்டார்த்தம், இப்படி பிரித்து சொல்லணும். இவன் இந்த ஒவ்வொரு பதத்தையும் புரிஞ்சுட்டா தானே அதுக்கப்புறம் அனுமானம் புரியும். இப்ப கட்டகாங்கிற பட்சத்தை புரிஞ்சுக்கணும், அதுல சத்துவங்கிற ஒரு ஹேது இருக்கணும், சத்துவங்கிற ஹேது இருந்தால் அது வியாபகமா இருக்கணுமா, வியாபகம் இல்லாமலும் இருக்கலாமே அப்படின்னு சந்தேகம் இருந்தா இல்லப்பா எங்கெங்க சத்துவமா இருக்கோ அங்கெல்லாம் வியாபகத்துவம் இருக்கு பார ஆகாசத்துல அப்படின்னு வியாப்தியை புரிஞ்சுக்கணும். இந்த வியாப்தியை புரிஞ்சுட்ட பிறகு இந்த வியாப்தியுடன் கூடினதான ஹேது பட்சத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், அதான் பட்ச தர்மதா. அப்புறம் எந்த வியாப்தியுடன் கூடின ஹேதுவானது பட்சத்துல இருக்கோ அக்காரணத்தினால் அந்த பட்சத்துல சாத்தியமும் இருக்கு அப்படிங்கிற ஞானம் வரணும். ஸோ கட்டகா வியாபகான்னு வருது பார்த்தால இதுதான் கடைசியில வர வேண்டியதான ஞானம், அதான் அனுமிதி ஞானம்னு பேர். இந்த அனுமிதி ஞானம் வரணுமையானால் இவனுக்கு பட்சதர்மதா ஞானம் இருக்கணும், வியாப்தி ஞானம் இருக்கணும், ஹேது பட்சத்துல இருக்கிற இவைகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு விசிஷ்ட ஞானம் வேற இருக்கணும் அப்படிங்கிறவன், அது பராமர்சம்னு ஒரு விசிஷ்ட ஞானம் அது இருக்கட்டும், அது பத்தி நம்ம சண்டைப்பட வேண்டாம். அது வேணுங்கிறா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். அவனை கேட்ட ஒரு சமயத்துல வேணும் சார், அப்புறம் ஒரு பரோட்சஸ்தலத்துல சாப்த அனுமதியில வேண்டி இருக்கு, அது வேண்டி இருக்கிறதுனா எல்லா இடத்துலயும் வச்சுப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது இருக்கு. இப்ப இந்த அனுமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்க தெரிஞ்சுக்கிடமே, ஏன்னா கட்டகாங்கிற ஒரு முதல்ல பட்சம், கட்டகான்னு உங்களுக்கு எப்ப தெரியும், கண்ணால குடத்தை பார்க்கணும், கண்ணால் தானே பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ கண்ணால குடத்தை அறிவதற்கு உங்களுக்கு கண்ணு வேணும். அந்த பிரத்யட்சமானது இந்த கண்ணு என்ன காட்டுறதுன்னா குடத்தை மட்டும் காட்டல, அந்த குடமானது பரிச்சின்னமா இருக்குன்னு காட்டுது. நீங்க எதை மேல சாதிக்க போறோம் அனுமானத்தினால அதுக்கு விரோதமாக காட்டும் காலத்திலேயே இந்த கடமானது பரிச்சின்னமாகவே இருக்குன்னு காட்டுறது. ஆகைய இந்த பரிச்சின்னமாகவே இருக்கு என்று காட்டப்பட்டதான கடரூபம் கட்டங்கிற ஒரு பிரத்யட்சம் இருக்க வச்சல, இந்த பிரத்யட்சத்தை ஆசிரியித்து பிரத்யட்சத்தை புடிச்சுண்டு அந்த குடத்தை புடிச்சுண்டு அந்த குடமானது வியாபகம்னு பின்னால அனுமானம் பண்றேன். ஸோ இந்த கட்டகா வியாபகா தத்வா ககனவத்துன்னு இன்னைக்கு நீங்க அனுமானம் பண்றீங்கன்னா முன்னாலேயே கட்டமானது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, தெரிஞ்ச கட்டத்தை வச்சுண்டு அப்புறம் அனுமானம் பண்றேன். ஸோ இந்த அனுமானமானது எதை அபேட்சிச்சு வந்திருக்க, பிரத்யட்சத்தை அபேட்சிச்சு, கண்ணு சாட்சுட பிரத்யட்சத்தை அபேட்சிச்சு, சாட்சுட பிரத்யட்சத்தினால தான் ஒரு நிலையை அடைந்ததான இந்த அனுமானம், சாட்சுக பிரத்யட்சத்தினால் அறியப்பட்டதான பரிச்சின்னத்துவத்தை பாதிக்காது. ஆகையால் இப்ப பிரத்யக்ஷம் தான் ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு அம்சம் சொன்னான். இப்ப என்னாச்சு, கடகா வியாபகா சத்வா ககனவதுங்கிற அனுமானத்தில் பட்சத்தை அறிவதற்கு உங்களுக்கு பிரத்யக்ஷம் கண்ணு வேண்டி இருக்கு. அந்த கண்ணானது கண்ணுக்கு விரோதமாக, அந்த பரிச்சின்னத்துக்கு விரோதமாக வியாபகத்துவங்கிறது உங்க அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அதே மாதிரியே விமதம்ங்கிற கட்டப்பட்டாதி பிரபஞ்சம் எல்லாம் கண்ணால் அறியப்பட்டிருக்கு, இது சத்தாக அறியப்பட்டிருக்கு. ஆகையால் உங்க அனுமானம் மித்யாத்வத்தை, சத்துக்கு ஆப்போசிட்டான மித்யாத்வத்தை சாதிக்காது. இதுக்கு சாஸ்திரிகள் பதில் சொல்லிட்டார், கண்ணால பார்க்கக்கூடியதார தத்துவம் வியாபகாரிக தத்துவம், நாங்கள் சாதிக்கக்கூடியது முக்காலத்திலையும் இல்லைங்கிறது, இந்த அனுமானத்துக்கும் அதுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அழகா சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். எது தத்துவம் கிரகிக்கிறதோ அது மித்யார்த்தத்துக்கு விரோதி இல்லை, எது கிரகிக்கலையோ அது மித்யார்த்தத்துக்கு விரோதி, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம அன்னைக்கே மறந்துட்டோம். அதான மனுஷியாளுடைய சுவாவம், அன்னைக்கே மறந்துட்டோம். ஆனா இவர் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறது, இந்த முதல் அத்தியாயம் வரத்துக்குள்ள உங்களுக்கு அத்தனை விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஒன்று வர்க்கிப்ப ஒரு அம்சம் சொன்னேன். இதே போல பட்சாம்சத்துல சொன்னேன், சாத்தியாம்சத்துல பிரத்யட்சத்தினுடைய அபேட்சை இங்க இருக்கு, கேத்துவம்சத்துல அபேட்சை இருக்கு. அப்படி இருக்கிற இடங்கள்லயே ஒவ்வொரு பகுதியிலேயே நீங்க விரோதமா இருந்தால் அது எப்படி சரியா வரலையோ, உபஜீவிய விரோதம் வருவோ. அதே போல உங்க மித்யாத்வ அனுமானமும் ஆகமும் சொல்லணுமா அப்படிங்கறத நமக்கு சொல்லப்படுற. இத்தனையும் கேட்டுண்ட பிறகு பாமதிக்காரர் சொல்ற சமாதானம், எது உபஜீவிக்கிறதோ அதை நாங்க பாதிக்கல, எது பாதிக்கிறதோ அது உபஜீவிக்கல, எல்லாத்துக்கும் அது மூலம் பாமதிக்காரர் விவரணக்காரர் தான். இந்த பாமதிக்காரர் அழகா நமக்கெல்லாம் புரியும்படி பாமதியில சொல்லியிருக்க, அதை எடுத்து வந்து மேலே சொல்லப்படுற. இதை அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்லை, அதனால சாஸ்திரிகள் ஒருவர் கிருஷ்ணமர் சாஸ்திரி ஒருவர் ரெண்டு பேரும் வந்து அடுத்த வாரமும் கிளாஸ் உண்டு. அதில் அடுத்த வாரம் அவசியம் நீங்க வந்து மேல் பாகத்தை கேட்கணும்.